தேவனுடைய வார்த்தையில அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம். இந்த நாள்ல நம்ம படிக்க போற பகுதி வந்து ஒரு 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 பயங்கரமான பகுதி. ஏன்னா அந்த சரித்திரத்திலேயே ரொம்ப அருவறுத்த, சரித்திரத்திலேயே ரொம்ப பரிதவித்த ஒரு மனுஷனை பத்தி ரொம்ப ஹேட் பண்ணாங்க. இந்த மனுஷனை தான் ஹிஸ்டரியிலேயே அந்த மனுஷனை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அவருடைய பேர் தான் ஜூடாஸ். அவர் பேர் தான் ஜூடாஸ். இந்த முக்கியமான நேரத்துல, இந்த க்ரூஷியல் டைம், இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தை விட்டு கொஞ்ச நேரத்துல போக போறாரு. அந்த நேரத்துல போய் யூதாஸை பத்தி ஏன் 12 வசனங்க அதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 12 வசனங்களுக்கு வரப்போற 12 வசனங்க, யோவான் 13வது அதிகாரம் 18-30 வரைக்கும் வரப்போற வசனங்க யூதாஸை பத்தி தான், யூதாஸை பத்தி தான். ஏன் அப்படி கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், யோவான் எழுதின ஒவ்வொரு வசனமும், அந்த சுவிசேஷத்துல எழுதின ஒவ்வொரு வசனமும் என்னத்துக்கு எழுதியிருக்காரு? இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்றது நம்ம அறிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எழுதியிருக்காரு. அதுதான் நோக்கம், பிரைமரி நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும். இதுல எப்படி ப்ரூவ் பண்ண பாக்குறாரு, இதுல எப்படி ப்ரூவ் பண்ண பாக்குறாருன்றது மாதிரி தான் நம்ம படிக்கணும். அதுதான் நோக்கம். கடவுள் தான் இயேசு கிறிஸ்துன்றத எல்லா வசனங்களும் வச்சு தான் ப்ரூவ் பண்றாரு. அதுதான் நோக்கம். அதுல அநேக காரியங்களை கூட விளக்குறாரு அவர். அந்த முக்கியமான நோக்கம் அது ஒண்ணு இருந்த போதும், இன்னொரு நோக்கம் என்ன அவர் வெளிப்படுத்துறாருன்னா, இயேசு கிறிஸ்துவ அவருடைய மகிமையை பத்தி, அவர் எப்பேற்பட்டவர்ன்றத பத்தி நம்ம சொல்லவே முடியாது. அன்ஸ்பீக்கபிள் குளோரியஸ் பர்சன். அவரை பத்தி நம்ம சொல்லவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, அவர் அன்பை பத்தியும் நம்ம சொல்லவே முடியாதுன்னு பார்த்தோம் 2 வாரமா. அதை கிரகிக்கவே முடியாது. அதை எப்படியாவது சொல்லணும் போது லிட்ரேச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை நம்ம எடுத்து சொல்லணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா எப்பவும் எடுப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு தண்ணியுடைய அருமை எப்ப தெரியும், வெயில்ல காஞ்சாதான் தெரியும்ன்ற மாதிரி, ஒரு வெயிலுடையது வெளிச்சத்துடைய மகிமை இருள் இருக்கிறவனுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை யூதாஸுக்கு ஆப்போசிட்டா, ஒரு கான்ட்ராஸ்டா வச்சு நமக்கு காமிக்கிறார். புரியுதுங்களா? அதனாலதான் 12 வசனங்கள் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். யூதாஸை பார்க்கும்போது இந்த பேரே, யூதாஸ்ன்ற பேரே ரொம்ப அருவறுத்த பேர். தேவனுடைய குமாரன முத்தத்தினால காமிச்சு கொடுத்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது, அவன் யூதாசுடைய அந்த கருத்த ஒரு காரியத்தை, அவன் பிளாக்னஸ் நம்ம பார்க்கும்போது, அதுக்கு ஆப்போசிட்டா இயேசு கிறிஸ்துனுடைய வெண்மை அவரு நம்ம காமிக்கிறார். இந்த வசனங்களை பார்க்கும்போது எவ்வளவு அசிங்கமா, எவ்வளவு மோசமான மனுஷனா அவன் இருக்கான் பாரு, அதுக்கு பக்கத்துல இருக்கிறவரு எவ்வளவு வல்லமை, எவ்வளவு அருமையான, எவ்வளவு மகிமையான தேவன் பாரு அப்படின்றத ரெண்டும் ஆப்போசிட்டா வச்சு காமிக்கிற மாதிரி இந்த வசனங்கள் இருக்கு. பல புதிய ஏற்பாடுல இருக்கிறவங்க யூதாச ரொம்ப வெறுத்தாங்க. எல்லாருமே எழுதினவங்க, புதிய ஏற்பாடு எழுதினவங்கள யூதாச ரொம்ப வெறுத்தாங்க. ஏன்னா அவருடைய அப்போஸ்தலருடைய பேரெல்லாம் போடும் போது லிஸ்ட்ல எல்லார் பேரும் வந்துடும், கடைசியில தான் யூதாஸ் பேரை போடுவாங்க. போட்டுட்டு வெறும் சும்மா விட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் என்ற ஒரு டைட்டில் அவருக்கு எப்பப்பா வரும். அவ்வளவு வெறுத்தாங்க யூதாஸ. அது மாத்திரம் இல்லாம தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சில புக்குங்க இருக்கு பைபிள்ல, நமக்கு 66 புக்குங்க. இதுதான் தேவனால் கொடுக்கப்பட்ட புக்குங்க. ஆனா இது கூட இன்னும் சில புக்ஸ் இருக்குன்னு சேர்த்துக்கிட்டாங்க, ரோமன் கத்தோலிக் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த சில புக்ஸுங்கள் எல்லாம் யூதாஸை பத்தி ரொம்ப மோசமா போட்டிருக்கு, ரொம்ப மோசமா. படிச்சிங்கன்னா நம்மளால சாப்பிட கூட முடியாது அந்த மாதிரி போட்டிருக்கு. அவரு புழு பிடிச்சி, புழு இன்ஃபெக்ட் ஆகி, ஃபுல்லா உடம்பெல்லாம் புழுவாகி, பெருச மனுஷன் பெருத்து எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி போட்டிருக்கு. அவ்வளோ அருவே இருக்கணும் அவரை, அந்த அளவுக்கு அவரை பத்தி போட்டிருக்கு. அதை பார்க்கும் போது, படிக்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படி அவர் அருவறுத்தாங்க. ஏன்னா சரித்திரத்திலேயே ரொம்ப பெரிய டிராஜடி அவர். டிராஜடினா ரொம்ப பரிதபிக்க வேண்டிய ஒரு டிராஜடி. உலகத்திலேயே இப்படி ஒரு மனுஷன் கூட இருக்க முடியுமா? ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, இயேசுவோடு நடமாடி, இயேசுவோடு 3 வருஷம் இருந்து அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பார்த்து, அவர் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு, எல்லாத்தையும் பார்த்து நரகத்துக்கு போனா ஒரு மனுஷன், அந்த நரகத்துல பெரிய தண்டனை அந்த மனுஷனுக்குன்னா எவ்வளவு பரிதபிக்கமான ஒரு காரியம். இயேசுவோடு இருந்த மனுஷன், இயேசுவோடு இருந்த மனுஷன் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அவன் வந்து பணத்துக்காக இயேசு கிட்ட சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அந்த டைம்ல என்ன இருந்துச்சு அவங்ககிட்ட, எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க, அந்த பணத்துக்காக வேற எங்கன்னா போய் சேர்ந்துருக்கணும். அவரு இங்க வந்து சேர்ந்தது அவருக்கு ஒருவேளை ராஜ்யத்தின் கனவு இருந்திருக்கும். இயேசு ஒரு நாள் ராஜா ஆவாரு, அந்த டைம்ல என்ன பைனான்ஸ் மினிஸ்டரா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் வந்து சேர்ந்தார். அதை பார்க்கும்போது அந்த மாதிரி பைனான்ஸ் மினிஸ்டர் ஆவோம் நம்மன்னும் போது மெது மெதுவா தான் அவர் ஒரு துரோகியா அவர் மாறினார். மெது மெதுவா அந்த பொருளாசை அவருக்கு வந்துச்சு, அது செய்யணும்னு. இயேசு இந்த சிலுவையின் பாதையில போகும்போது அவருக்கு ஆப்போசிட்டா போகணும்னு தோணுச்சு. அதை பார்க்கும்போது மத்த சீஷர்கள் எல்லாம் இயேசுடைய ஊழியத்தினால, இயேசுடைய வார்த்தைகள்னால ஒரு பரிசுத்தவான்களா தேவனுடைய பாத்திரங்களா மாறும்போது, இந்த மனுஷன் ஒரு மாயமாலக்காரனா ஒரு பிசாசின் பாத்திரமா அவர் மாறுறார். அதை பார்க்கிறோம். நம்ம இந்த 13வது அதிகாரம் வருத்துக்குள்ள எந்த அளவுக்கு அவர் ரெடியா இருக்காருன்னா, சாத்தான் உடனே அவனுக்குள்ள பூர்ற அளவுக்கு ரெடியா உட்கார்ந்துக்கிறார். இப்ப சாத்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்குள்ள பூந்துரும், அந்த அளவுக்கு அவர் ரெடியா இருக்கார். அதை பார்க்கிறோம் நம்ம. அதை பார்க்கும்போது நல்ல நோக்கங்களோடு தான் ஆரம்பத்தில் அவர் சேர்ந்திருப்பாரு. ஆனா அந்த அவருடைய அந்த அந்த பொருளாசை, உலக ஆசை அவர் இருதயத்துக்குள்ள பூந்து அவரை கவுக்கிற ஒரு பாவமா அது ஆயிடுச்சு. அவரை கவுத்து அது அந்த சோதனையில அவர் மேற்கொண்டு மேல வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில இடரல் அடைந்து அவரு அநேக டைம்ல கடிந்து கொண்டார். அந்த கடிந்து கொள்ளுதல கோபம் வந்து கடைசியில இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிற விதத்துக்கே அவர் போயிட்டார். இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம், மேரியுடைய வீட்டுல அந்த அம்மா வந்து அந்த பரிமள தைலத்தை எடுத்துட்டு அதை ஊத்தும் போது முதல்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் மனுஷன் பேசினது, புதிய ஏற்பாடுல போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் அவர் பேசினது. என்னத்த பேசினாரு? இதை வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. இதை வித்து ஏழைகள் கொடுத்துருக்கலாமே, இயேசுக்கு காலில் ஊத்திட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னா இயேசுவை பத்தி என்ன மதிப்பு போட்டு வச்சிருக்காரு பாருங்க. அப்படி அவருக்கு அந்த கோபம் வந்து அன்னைக்கு நைட்டே அவர் என்ன பண்ணாரு, போய் அந்த யூதருங்கிட்ட அந்த லீடர்ஸ் கிட்ட இயேசுவை நான் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க, அவங்க அவனை கேலி பண்ற மாதிரி 30 வெள்ளிக்காசு கொடுப்போம், அவ்வளவுதான் அவர் மதிப்பு. ஏன் 30 வெள்ளிக்காசுல தான் அவங்க ஒரு அடிமையை வாங்குவாங்க. 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு எவ்வளவு தெரியுங்களா, 90 to 1,100 rupees நமக்கு. அவளுக்கு தான் இயேசு விற்கப்பட்டார். அந்த டைம்ல அது பெரிய காசா இருந்திருக்கலாம். இன்னைக்கு காசுல கணக்கு போட்டோம்னா 900 to 1,100 rupees அந்த காசு தான் அது வரும். அதை பார்க்கும்போது இந்த பந்தியில அவர் வந்து உட்காந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, டீல் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த பந்தியில வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு பெரிய மாயமாலக்காரன் பாருங்க, வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பந்தியில உட்காந்து இருக்கணும், அந்த பந்தியில வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களோட நேரத்தை செலவிட வந்திருக்காரு. ஏன், எப்போ டைம் கிடைக்கும் காமிச்சு கொடுக்கலாம் இயேசுவ, இந்த சந்தர்ப்பத்தை தேடி அந்த சந்தர்ப்பத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துகிட்டு இருக்காரு யூதாசன். நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல போய் இயேசுடைய அன்பு கொற்ற இடம் அந்த இடத்துல அவர் எங்க உட்காந்துருக்காரு தெரியுங்களா, இயேசு பக்கத்துல உட்காந்துருக்காரு, லெப்ட். ஒருவேளை நான் நினைச்சேன் இயேசு தான் அவரை கூப்பிட்டு பாப்பா இங்க உட்காந்துருக்கான்னு கூப்பிட்டு இருப்பாரு, ஏன்னா இந்த அன்புலையாவது அவனை உருக்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. அவர் அன்பை பாக்குறான், அன்பை பார்த்து அவர் காலை கழுவுறாரு. அதெல்லாம் பார்த்து அவன் மனசு உடையல, மனசு உடையல நம்ம பாக்குறோம். அவர் திருப்பி திருப்பி அந்த சொல்றாரு, அந்த முக்கியமா முதல் வசனங்களை பாத்தீங்கன்னா 10-11 verses நீங்க எல்லோரும் சுத்தமா இருக்கீங்க, நீங்க எல்லோரும் இல்ல. அப்ப அவனுக்கு குத்தி காட்டுறாரு எல்லோரும் இல்ல. எவ்வளவு இயேசுடைய அன்புனா, அந்த கடைசி நேரத்திலையும் எந்த அளவுக்கு அவனை மாத்தலான்னு அவர் போறாருன்னா, அவன் காலை கழுவுறதுக்கு தெரிஞ்சும் போறாரு. இவன் தான் நம்மள காஞ்சி கொடுக்க போறான்னு அறிஞ்சோம் தெரிஞ்சோம் அவர் காலை கழுவுறதுக்கு போறத நம்ம பாக்குறோம். இந்தியாவது அவனை உருக்க பார்ப்போம் அப்படின்னும் போது அவர் வந்து தேவன் கடவுள் வந்து அவர் கால் முழங்கி அவன் காலை கழுவுறாரு. அவன் மேல உட்காந்துகிட்டு இருக்கான், காலை இவர் கழுவுறாரு, உட்காந்துகிட்டு இருக்கான். அவர் காலில் அவன் யூதாஸ் காலை இவர் பிடிக்கிறாரு. அவன் யூதாஸ் அவரை பார்த்து அவன் தலையில என்ன ஓடுது, இவரை எப்படி காமிச்சு கொடுக்கலான்னு ஓடுது அவனுக்கு. யோசிக்க முடியுங்களா அவனால, அவர் இப்படி காலை என் காலை கழுவிட்டு இருக்காரு, நான் என்ன பண்றேன், அவரை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி யூதாசை நம்ம பாக்குறோம். சரி, 17வது வசனத்துல நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அவர் சொல்றாரு, இதை நீங்கள் செய்தீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீங்க, ரொம்ப பாக்கியமா இருப்பீங்க. எந்த மனுஷன் தன் சுயநலத்தை இழந்து மத்தவங்களை சேவை செய்யறதுக்கு, சுயநலமே இல்லாம மத்தவங்களை சேவை செய்யறதுக்கு கத்துக்கிறானோ அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மனுஷன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். மத்தவங்க தன் சுயநலத்தை இழந்து மத்தவங்களுக்கு எந்த லெவல்லையாவது நான் சேவை செய்யறதுக்கு தான் நான் ரெடியா இருக்கேன்றவன் தான் ஞானி. அவன் தான் கத்துக்கிட்டான் வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்றத. அவன் கத்துக்கிட்ட அந்த ஞானத்தை அவருக்கு சொல்லித்தராரு, ஆழமான லெசன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுக்கும் போது அந்த சந்தோஷத்தை பத்தி அவர் சொல்லி அவங்களுக்கு சொல்றாரு. சந்தோஷத்தை பத்தியே நோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் நேசிக்கும் சொல்லும் போது அவருக்கு உடனே மனசுல என்ன வருதுன்னா, அவர் பாக்கியத்தை நினைக்கும் போது அந்த பாக்கியத்துக்கு ஆப்போசிட் ஆனது என்ன, பாக்கியவான்கள் சபிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா, ஆப்போசிட்டு சபிக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாரும் பாக்கியவான்களை நினைக்கும் போது அங்க ஒருத்தன் சபிக்கப்பட போறானேன்றது அவர் நினைச்சு பாக்குறாரு. அங்க ஒருத்தன் இவங்க எவ்வளவு அளவுக்கு பாக்கியவான்களா மாற போறாங்கன்னு நினைக்கும் போது இவன் அந்த அளவுக்கு சபிக்கப்பட போறானேன்றது அவர் மனசுல வருது. அதை நினைச்சுதான் அடுத்த வசனமே அந்த பாக்கியவான்கள் முடிச்சுட்டு அடுத்த வசனமே என்ன சொல்றாரு, 18வது வசனம் நானே படிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, பாக்கியவான்கள் சொல்லி உங்க எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசித்தவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இத வந்து அவர் சொல்றார் இந்த வசனத்துல. நான் எல்லோரும் குறித்த நான் பேசல, எல்லோரும் குறித்தும் பேசல, நான் தெரிந்து கொண்டவங்களை நான் அறிகிறேன் அப்படின்னும் போது இந்த 12 வசனங்களை மூணு தலைப்புல போடலாம். மூணு தலைப்பு என்ன சொல்லலான்னா, ஒரு தலைப்பு அவருடைய நித்திய தீர்மானம், கடவுளுடைய ஒரு தீர்மானம்னு ஒன்று இருக்கு. அந்த நித்திய தீர்மானத்தின்படி தான் எல்லாமே நடக்கும், எதுவுமே மாறப்போறது இல்லை. அவருடைய நித்திய தீர்மானம்னு ஒன்று இருக்கு. இன்னொரு ஹெட்டிங் என்ன சொல்லலாம்னா, அவருடைய காட்டி கொடுக்கறத அவர் அனௌன்ஸ் பண்ண போறார். இப்போ அனௌன்ஸ் பண்ண போறார், பொதுவாக ஜென்ரலாக அனௌன்ஸ் பண்ண போறாரு. எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாரு, உங்கள ஒருத்தன் என்ன காமிச்சு கொடுக்க போறான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவொன்னா உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் சந்தேகம் வரப்போகுது. அது மாத்திரம் இல்லாம ஸ்பெசிபிக்கா ஜென்ரலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு, பிரத்யேகமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு. அதை காமிச்சு கொடுக்கறவன் நீ தான் அப்படின்னு காமிச்சு கொடுக்க போறாரு. அது காமிச்சு கொடுத்த உடனே என்ன நடக்குது, அதை பத்தி தான் இந்த 12 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். இந்த 12 வசனங்கள்ல சரி, இந்த மூணு தலைப்பு, நித்திய தீர்மானம், இங்கிலீஷ்ல சொல்ல போன இட்டர்னல் பிளான், ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட், ஸ்பெசிபிக் அனௌன்ஸ்மெண்ட். பொதுவா அனௌன்ஸ் பண்ண போறாரு, ஸ்பெசிபிக்கா அனௌன்ஸ் பண்ண போறாரு. சரி, இந்த மூணு தலைப்புல நம்ம பார்ப்போம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுடைய சீஷர்களை இப்போ நடக்க போற காரியங்களை அவங்கள புரிஞ்சுக்க வைக்கலன்னா அது பெரிய பிரச்சனையா போயிடும். அவங்க நிலையில அந்த நேரத்தில் நீங்க இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். ஏன்னா திடீர்னு யோசிச்சு பாருங்க, 12 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தன் எந்திரிச்சு போய் இயேசு கிறிஸ்துவ காமிச்சு கொடுக்கறான். மத்த சீசன்களுக்கு என்ன ஃபீலிங் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இயேசு என்ன நடக்குது இது, இயேசுக்கு தெரியலையா, தெரிஞ்சா இவரு செலக்ட் பண்ணாரு, இயேசு கடவுள்ன்றதே அவங்க நம்பிக்கை இல்லாம போயிடும். ஏன்னா 12 பேர் தான், 12 பேர் தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த 12 பேர்லயே ஒருத்தன் காமிச்சு கொடுக்கறான்னா இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுளா இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இயேசு கிறிஸ்துவ பத்தி ரொம்ப அவமானமா ஒரு காரியம் பேசப்படுறது என்னன்னா, என்ன முதல்ல பார்த்த யூதர்களாம் நம்பல, இப்ப என்ன 12 பேரை செலக்ட் பண்ணாரு, அந்த 12 பேர்லயும் ஒருத்தன் இப்படி பண்றான்னா என்னப்பா இது, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடும். புரியுதுங்களா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடும். எப்படி 12 பேரை செலக்ட் பண்ணார், அதுலயே ஒருத்தர் போய் காமிச்சு கொடுக்கறானா, அவங்களுக்கு விசுவாசமே போயிடக்கூடும். என்ன இது, இது தெரிஞ்சிருந்தா அவர் செலக்ட் பண்ணிருப்பாரா, ஏதோ பிசகு பண்ணிட்டாரு இந்த இயேசு, அவர் கடவுள், அவர் உண்மை இல்லை அவரை பத்தி. ஏன்னா தெரிஞ்சும் போய் யாராவது செலக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி, அப்படின்றது அவங்களுக்கு வந்து அவங்க விசுவாசத்தை இழந்துட கூடாதுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் அவர் சொல்றாரு. யூதாச குற்றப்படுத்தணுன்றதுக்காக இல்ல, மற்ற சீஷர்களுடைய விசுவாசம் போயிடக்கூடாது, அதனாலதான் இதை சொல்றாரு. அவங்க மனநிலைமை யோசிச்சு பாருங்க, அதனாலதான் இந்த வசனங்கள் வருது, அதைத்தான் அதனாலதான் இங்க சொல்றாரு. அதை பாத்தீங்கன்னா வசனம் 18வது வசனத்துல தான், நான் உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நான் யாரு தெரிந்து கொண்டேன்னு எனக்கு தெரியும், நான் யாரு செலக்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாரும் குறித்தும் நான் பேசவில்லை. நான் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கிளியரா தெரியும். யாரு ஆசீர்வதிக்க போட போறாங்க, யாரு சபிக்கப்பட போறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன ஷாக் இல்லை. அவங்க நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க ரொம்ப இயேசு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், யாருமே கேட்கல, நம்ம 12 பேர் தான், அந்த 12 பேர்லயும் ஒருத்தன் அப்படின்னா இது என்ன கதை? அவங்க பயங்கரமா மனசு உடஞ்சிருக்கு, உண்டு விசுவாசத்தவே எழுந்துட முடியும் அவங்க. அதனாலதான் இது சொல்றேன், நான் செலக்ட் பண்ணவங்க தெரியும், செலக்ட் பண்ணவங்க தெரியும். ஏன் அவங்கள செலக்ட் பண்ணிருக்கேன்? அதான் யூதாசை ஏன் செலக்ட் பண்ணாரு? செலக்ட் பண்ணாருன்னா அந்த வசனத்துல சொல்றாரு, இது இது யோசிப்பாங்கன்றதுக்காக அந்த வசனத்துல சொல்றாரு. ஆகிலும் 18 வசனத்து, ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக என்னுடனே அப்பம் புசித்தவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். நான் எதுக்கு எனக்கு யூதாசை செலக்ட் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியும் அவன் காஞ்சி கொடுக்க போறான்னு. நான் செலக்ட் பண்ணவங்களும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணவங்க எனக்கு தெரியும், யூதாச நான் தான் செலக்ட் பண்ணேன். ஏன் செலக்ட் பண்ண? வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும், வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக. எந்த வேத வாக்கியம் அப்படின்னும் போது, இந்த சங்கீதம் 41:9 நீங்க எடுக்க வேண்டியது இல்ல. சங்கீதம் 41:9 என்ன போட்டிருக்குன்னா, இப்ப சொல்றாரு இல்லைங்களா, என்னுடனே அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை எனக்கு விரோதமாய் தூக்கினான், என்னுடனே அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான் என்ற வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காகத்தான் நான் இதை செஞ்சேன். பைபிள் போட்டிருக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக இது போட்டிருக்கு. இன்னொரு வசனமும் போட்டிருக்கு, செக்கேரியா பழைய ஏற்பாட்டுல கடைசி புக்குக்கு 2 புக்கு, நீங்க எடுத்து அந்த வசனத்தை படிக்கலாம். செக்கேரியா 11:12, உங்கள் பார்வைக்கு நன்றாக கண்டால் என் கூறிய தாருங்கள். இது யார் பேசுறது தெரியுங்களா? யூதாசு போய் அந்த இவர்கிட்ட லீடர்ஸ் கிட்ட என்ன பேசினாருன்னு இங்க போட்டிருக்கு. உங்க பார்வைக்கு இது கரெக்டா பட்டுச்சுன்னா எவ்வளவு மதிப்பு போடுறீங்க இதுக்கு? நான் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உங்க பார்வைக்கு நன்றா தெரிஞ்சா எங்க கூலிய கொடுங்க, அப்புறம் எவ்வளவு கூலிய முடிவு பண்ணாங்க. எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை கொடுத்தார்கள். எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்பதாக, யூதாஸ் பிறக்கிறதுக்கு முன்பதாக, யூதாஸ் பிறந்து அவன் வளர்ந்து இன்னும் வறக்கிறதுக்கு முன்பதாகவே இப்படி ஒருத்தன் போய் பேசுவான்றத செக்கேரியா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத வாக்கியம் நிறைவேறணும், அதற்காகத்தான் நான் செலக்ட் பண்ண. தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியணும், அவன் அந்த 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்வு ஏற்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு மூஞ்சிலேயே தூக்கி போட்டான், எரிந்து விட்டான் டெம்பிள்லயே. அதை அவங்க வாங்கி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்கினாங்க புதிய ஏற்பாடு. ஒவ்வொரு டீட்டெயிலும் 1000 வருஷத்துக்கு முன்பதாக, யூதாஸ் பிறக்கவே இல்லை இன்னும், இன்னும் யூதாசுடைய அப்பா அம்மா தாத்தாவே பிறக்கல, பிறக்கிறதுக்கு முன்பதாக இப்படித்தான் ஒருத்தன் வந்து செய்வான், இப்படித்தான் ஒருத்தன் போய் கேட்பான், 30 வெள்ளிக்காசுன்னு கரெக்டா போட்டு அந்த 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கிற அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக நான் இவனை செலக்ட் பண்ணேன். புரியுதுங்களா? அது எத்தனை வருஷத்துக்கு முன்பதாகவே போட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றது அவர் சொல்றாரு. இயேசுக்கு அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இயேசுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதை பார்க்கும்போது கடவுளுடைய நித்திய தீர்மானம் அது, அவர் திட்டம் இப்படி இருந்துச்சு, அந்த திட்டத்தின் நிறைவேறுவதற்காகத்தான் இப்படி ஆச்சு அப்படின்றத அவர் எடுத்து சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம இதே நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்க, இது கடவுளுடைய நித்திய தீர்மானமா இருந்தாலும், திருப்பி வரும் நம்ம அந்த இறையாண்மை என்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரும், அவருடைய நித்திய தீர்மானமா ஒரு ஒண்ணு இருக்கு. அது இருந்தாலும் யூதாசு அதை செஞ்சது வந்து அவனுடைய சொந்த இஷ்டத்துல, சொந்த பாவத்துல, சொந்த பொறாமையில தான் அவன் செஞ்சான். நித்திய தீர்மானம் போட்டிருக்கு, அதனால அவன் செஞ்சான்னு இல்ல, அவன் ஒரு ரோபம் மாதிரி இல்ல, நீ போய் இதை போய் செய்யணும் அப்படின்னா அது போய் செய்யும், அந்த மாதிரி அவன் செய்யல. அவன் சொந்த பாவ இஷ்டத்துல, அவன் சொந்த விருப்பத்துல அவன் போய் செஞ்சான். அவன் அவனுக்கு அதுக்கு தண்டனை உண்டு, அதுக்கு தண்டனை அவன் இல்லாம போயிட முடியாது, அதுக்கு அவன் பொறுப்பு. புரியுதுங்களா? அது கடவுளுடைய தீர்மானம் தான். கடவுளை வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அவர் பிளான விட்டு போகாது, ஆனா நம்ம செய்யற தப்பு அதுக்கு பொறுப்பு நமக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அது அது ரொம்ப கஷ்டமான சத்தியம் தான் அது. ஏன்னா கடவுள் யாரையுமே தப்பு செய்ய தூண்ட மாட்டாரு, யாரையுமே தப்புக்கு பாவத்துக்கு அவர் காரணகர்த்தராவே இருக்கவே மாட்டாரு. ஆனா மனுஷன் அவன் சொந்த பாவத்துல இஷ்டத்துல அவன் போய் பாவம் செய்யும் போது, அவன் இஷ்டம் செய்யும் போது அதை வந்து அவருடைய நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிறார். அவருடைய நோக்கத்துக்கு அது அவருடைய நோக்கத்துல டிசைன் பண்றாரு. புரியுதுங்களா? கடவுளை மிஞ்சி எதுவுமே நடக்க முடியாது. கடவுளை மிஞ்சி எதுவுமே நடக்க முடியாது. அவன் மனுஷன் அவன் சொந்த இஷ்டத்துல போய் அவன் பாவம் பண்றான்னா கடவுளுடைய பிளான் அவன் குலைக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியும், அவர் அது கடவுள், அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர். அவருடைய இறையாண்மை அப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். யூதாஸ் வந்து அவனுக்கு இஷ்டமே இல்ல காட்டி கொடுக்கணும்னு, ஆனா அங்க போட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அவனை வற்புறுத்தி காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனை மாத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்றாரு தெரியுங்களா? எவ்வளவு முயற்சி பண்றாரு அவனை மாத்தணும்னு. ஏன்னா நரகத்துக்கு போற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் கை தூக்கி அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நான் நரகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் நீ எவ்வளவோ காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணார். நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் நான் தான், என்னுடைய சொந்த பாவம் தான். அவருடைய நித்திய தீர்மானம் எல்லாம் ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஆனா அவன் நரகத்துக்கு போவான்றது கடவுளுக்கு தெரியும். அவருடைய தீர்மானம் அப்படித்தான் இருக்கு. புரியுதுங்களா? ஆனா காரணம் அவன் தான். அவர் பாவத்துக்கு கர்த்தர் காரண கர்த்தராகவே இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? இது அது இதை நம்ம பார்க்கறோம். யூதாசுடைய காரியத்துல நம்ம பார்க்கறோம். அதான் கடவுளுடைய இறையாண்மை, the marvel of God sovereignty. எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இவன் இப்படி போறான்றதை தெரிஞ்சு அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது? ரெண்டையும் நம்மளால கோக்க முடியாது. கோக்க முடியாதுன்னு தான் நம்ம ஏற்கனவே அநேக டைம்ல பார்த்திருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவனை எவ்வளவு வாட்டி கடிந்து கொள்றாரு, அவனை மாத்தணும்னு பாக்குறாரு, அவனை ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. அதை பார்த்த போதும் அவர் மாறல, அவன் மாறல. இந்த வசனத்துல என்ன வருது? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். என்னுடனே அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை, குதிகால என்ன உங்களுக்கு தெரியுங்களா? குதிகால்னா அந்த ஹீல், அங்கதான் ரொம்ப நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த். உங்களுக்கு அது தெரியுமா தெரியல? நம்ம போய் ஏதாவது கதவை உடைக்கணும்னா எதுல வர உடைக்கிறது? இப்படியா உடைப்போம்? இல்ல, காலை பிடிச்சிருந்து அங்கதான் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது, அந்த குதிகால தான். இது எப்படின்னா ஒரு மனுஷனை போட்டு கீழே தள்ளிட்டு அந்த குதிகாலை எடுத்து அவன் கழுத்தை ஒரு உத உதச்சோம்னா கழுத்தே உடைஞ்சிரும், கழுத்தே உடைஞ்சிரும், செத்துருவான். அந்த மாதிரி என் அப்பம் புசித்தவன் போய் எனக்கு தன் குதிகால தூக்கினான்னா தூக்குறது எதுக்கு தூக்குவாங்க? எவ்வளவு ஃபோர்ஸா கொடுக்கணும் முடியுமோ அந்த ஃபோர்ஸா கொடுக்கறதுக்கு, அந்த ஃபோர்ஸுக்கு தான் தூக்குறது. தூக்கி ஒரே உத என்ன உதைக்கிறான். ஏன் அப்பம் புசித்தவன், நான் நான் ஏன் சாப்பாடு சாப்பிட்டவன், எனக்கு விரோதமாய் தன் குதிகாலை தூக்கினான். சரி, அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 19வது வசனம், அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதுங்களா? ஏன் இதை உங்களுக்கு இப்பவே நான் சொல்றேன் தெரியுங்களா? அது நடக்கும் போது நானே அவர். என் மேல உங்களுக்கு விசுவாசம் போயிடக்கூடாது. புரியுதுங்களா? என் மேல உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் நான் தான் நம்பி இருக்கீங்க. என் மேல அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா? இவனை குற்றப்படுத்தணும், அதை பண்ணோன்றதுக்காக இல்ல. உங்க விசுவாசம் போயிடக்கூடாதுப்பா. நீங்களாம் ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன், இவ்வளோ வருஷம், 3 வருஷம் அதை பாதுகாத்து வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷம் அதை பேசவே இல்லை. ஆனால் இந்த டைம்ல அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு தான். உங்க விசுவாசம் போயிடக்கூடாது, அது நடக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு சொல்றேன், நடக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நடந்த பிறகு நானே அவர் என்று, நானே யார் அவர் என்றான், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, தட் ஐஎம். ஐஎம்னா கடவுளுக்கு பேரு. ஐஎம் மோசேக்க தான் சொன்னாரு அவங்க பேர் என்ன, பழைய பாட்டுல கடவுளுக்கு பேர் வந்து ஐஎம். நான் தான் அயாமன்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, நான் தான் கடவுள்ன்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த காட்சினால உங்களுக்கு விசுவாசம் போகிறது இல்ல, உங்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி ஆகும். நம்மள ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான்றதுனால விசுவாசம் போயிடாது உங்களுக்கு, உங்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அது படித்தான் நடக்கும்ன்றத நான் சொன்னேன், அது வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக அப்படித்தான் நடக்கும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு விசுவாசம் இழக்கணும்னு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க விசுவாசத்தை ஜாஸ்தி பண்ண போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது முன்னமே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதுதான் அவர் அங்க சொல்ற. இதை பார்க்கும்போது கடவுளுடைய தீர்மானம், அவர் கடவுளை வந்து யாருமே நான் முதலே சொன்ன மாதிரி பாதிக்கவரா மாத்திரவே முடியாது. அவர் பாவம் அப்படின்னு மாத்தவே முடியாது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, கடவுள்கிட்ட யாருமே மாத்தவே முடியாது. நம்ம தான் ஏமாந்துப்போம், நம்ம தான் ஏமாந்துப்போம். அவருக்கு தெரியும். சரி, அவங்களுடைய அவிவிசுவாசம் அது யூதாசுடைய துரோகம் வந்து அவங்க விசுவாசத்துக்கு எந்த விதமான பாதிப்பா ஏற்பட்டுற கூடாதுன்றதுக்காக அத அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை 19வது கிளியரா புரியுதுங்களா ஏன் அதை சொல்றாருன்னு 20வது வசனத்தை பார்ப்போம். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது தீபாஸ்டுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அது என்ன இந்த வசனம். அந்த கொஸ்டின் வர்றது ரொம்ப சகஜம், நீங்க தொடர்ந்து அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, இது எங்க இருந்து வந்துச்சு, இதுக்கும் முதல் சொன்ன வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, வேற எங்கேயோ அதிகாரத்திலிருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்குது இந்த வசனம், சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது பாத்தீங்களா, இப்போ நீங்க படிச்சு வரும்போது பைபிள்ல சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது முன்னாடி எல்லாம் சொன்னாரு அனுப்புறதுக்கு முன்னாடி, இது பாருங்களேன் திடீர்னு நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்புறவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்றது எனக்கு இங்க வருது. நீங்க யோசிக்கலாம், ஆனா நான் அநியாய டைம்ல யோசிச்சிருக்கேன், பைபிளுடைய அதிசயத்தை நம்ம பார்க்கும்போது எது நம்ம சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, இது சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம், எது நம்ம சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுல தான் ஆழ்ந்த சம்பந்தம் இருக்கு, ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கு. அநேக டைம்ல நான் அப்படித்தான் உணர்ந்திருக்கேன். இது பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இதுக்கு சம்பந்தம்னு, என்ன அதுல நடக்குதுன்னா இந்த 19-20 வசனத்துக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. இவர் என்ன சொல்றாரு, முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்றேன், முன்னாடியே என்னோடு புசித்தவன் தன் குதிகாலை எடுத்து என்ன இது பண்ண போறான்னு அவங்களுக்கு எப்படி உணர்வு ஏற்பட்டிருக்கோம்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன ஃபீலிங் ஏற்பட்டிருக்கோம்னா யோசிச்சு பாருங்க, நம்ம 12 பேர் இருக்கோம்னா போச்சு, நம்ம எல்லாத்தையும் விட்டு இவர் பின்னாடி வந்திருக்கோம், இவர் பின்னாடி ஊழியத்துக்கு வந்திருக்கோம், இவர் என்னவோ சொல்லிட்டு இருந்தாரு உங்களை நான் அனுப்ப போகிறேன், உலக எங்கே போய் சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கணும் அப்படிலாம் அவங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வராரு. ஊழியத்துக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வர, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வரும்போது இவங்களுக்கு திடீர்னு சொல்றாரு, உங்களில் ஒருத்தன் எனக்கு காமிச்சு கொடுக்க போறான் அப்படின்னு ஒண்ணு, அவங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்திருக்கும், என்னடா இது முதலே உடஞ்சு போயிருக்காங்க, கால் கழுவி விட்டார், முதலே உடஞ்சு போயிருக்காங்க, கால் கழுவி விட்டது மாத்திரம் இல்லாமல் உங்களில் ஒருத்தன் காமிச்சு கொடுக்க போறானா, நம்ம என்னத்த போய் ஊழியம் செய்யறது, நம்ம என்ன நம்ம நம்ம என்னவோ பெருசா, நம்மள யார் பெரியவங்க, ராஜ்யத்துல யார் பெரியவங்க, நம்ம எவ்வளவு பெரிய விசேஷம், 12 பேர் நினைச்சா நம்ம 12 பேர்லயே ஒருத்தன் காமிச்சு கொடுக்க போறோம், நம்ம போய் யாருக்காவது போய் சொன்னோம்னா உங்களதான் ஏன் ஒருத்தனை காமிச்சு கொடுத்தீங்க அவங்கள அப்படின்னு போய் சொல்ல மாட்டாங்க, நீங்க தானே காமிச்சு கொடுத்தீங்க, நீங்க யாருன்னு தெரியும்ல, அவர் கால் கழுவுனா உட்காந்துகிட்டு இருந்தவங்க ஆளுங்க தானே, நீங்க யார் நீங்கன்னு நம்ம எல்லாம் என்ன, நம்ம அவங்க ரொம்ப லோவா ஆகிறதுக்கு ஃபீலிங் அவங்களுக்கு உண்டு, புரியுதுங்களா, அவங்களுக்கு நம்மளே ஒருத்தன் காமிச்சு கொடுக்க போறான்னா நம்ம என்ன நம்ம அப்படின்னு ஃபீலிங் அவங்களுக்கு உண்டு. அப்படி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. அந்த சூழ்நிலையில என்ன சொல்றாருன்னா, அப்பா நீங்க சாதாரணப்பட்டவங்க, என்ன காட்டி கொடுக்குறாங்களோ காட்டி கொடுக்கலையோ, எனக்கு என்ன ஏற்படுதோ ஏற்படலையோ, ஆனா நீங்க சாதாரணப்பட்டவங்க இல்ல, நான் உங்களை அனுப்ப போறேன், நான் உங்களை அந்த அனுப்ப போறது நிறுத்தவே முடியாது, அது நிறுத்தவே முடியாது, காமிச்சு கொடுக்குறான் ஒருத்தவங்கல கேட்டுதான்னு நீங்க உங்களை ரொம்ப தாழ்வா நடச்சிடாதீங்க, நான் ஒருத்தனை அனுப்புனா என்ன, அவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுடைய அழைப்பு அவ்வளோ பெருசு, உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய அழைப்பு அவ்வளோ பெருசு, உங்களை யாராவது ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, என்னை ஏற்றுக்கொண்டா கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, கடவுளுடைய பிரதிநிதிகளா நீங்க இருக்க போறீங்க, அவ்வளவு பெரிய அழைப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு உடைஞ்சு போனவங்கள உயர்த்தி விடுறேன். அதுக்கு தான் அந்த வசனத்தை சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா, அது ரொம்ப ஆழமான சத்தியம் இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம வாழுகிறோம், இயேசு கிறிஸ்துவ பத்தி மற்றவங்களுக்கு சொல்றோம்னா கடவுளுடைய பிரதிநிதிகள் நம்ம, நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இந்த உலகத்துல, நேற்று ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு நான் போகும்போது இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியா நான் போறேன், இயேசு அங்க உலகத்துல இருந்த இயேசு மாதிரி நான் போயிட்டு வரேன், அந்த இயேசு என்ன ஒருத்தன் ஏத்துக்கிறான்னா இயேசுவை ஏத்துக்கிறான், புரிஞ்சுக்கணும், வேத வசனத்தை சொல்றோம் அவங்களுக்கு தான், கள்ள போதகர்களுக்கு எல்லாம் இல்ல அந்த மாதிரியாது, இந்த வேத வசனம் இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்துவ கிட்ட ஜனங்களை கொண்டு வர பாக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு இயேசு நம்ம அவருடைய பிரதிநிதிகளா நம்மள பாக்குறாரு, அவ்வளவு பெரிய அழைப்பு உங்களுக்கு இருக்குப்பா, நாளைக்கு போய் யாராவது உங்களை ஏத்துக்கலன்னா கடவுளையே அவங்க ஏத்துக்கல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவ்வளவு பெரிய அழைப்பு உங்களுக்கு இருக்கு. இது ஒரு பெரிய பாடம், சில நேரங்களில் அந்த டைம்ல நம்மளும் இந்த டைம்ல நினைக்கிறது உண்டு, என்ன ப்ரீச் பண்ணியும் என்ன சொல்லியும் என்ன பிரயோஜனம். இப்ப போன வாரம் சொன்ன மாதிரி 450 சபைங்க இருக்காங்க லிங்கராஜ்புரத்துல, உங்களுக்கு தெரியுங்களா? 450 சபை, 80 அதுவே கம்மி பண்ணிட்டேன், 480 சபைங்க இருக்கான். சபை மொத்தத்துல எனக்கு தெரியும் முக்காவாசி சபைங்க, முக்கான 90% சபைங்க பெந்தகோஸ் சபைங்க தான், பெந்தகோஸ் சபைங்க தான். அதை பார்க்கும்போது வேத வசத்துக்கே இடம் இல்லைங்க, சும்மா டிராமா டான்ஸுக்கு தான், மூலம் டான்ஸு டிராமா காமெடி அதுக்கு தான் இடம் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படிங்க சபையை கட்ட முடியும், இந்த மாதிரி இடங்கள்ல பெரிய சபை எப்படி கட்ட முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஸ்ரீசா உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், 12 பேரு ஒருத்தன் காமிச்சு கொடுத்துட்டான், அவர் போய் சிலுவையில் அரைஞ்சவரை போய் போய் உலகம் எங்கும் பிரசங்கம் பண்ணணும். அவங்க அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படிங்க போயிருக்க முடியும், எவ்வளவு ஆப்போசிஷன் அவங்களுக்கு வந்திருக்கும், எவ்வளவு ஆபத்து அவங்களுக்கு வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைங்க வந்திருக்கும், உலகம் எங்கும் போய் போதிச்சாங்க அவங்க. எவ்வளவு எங்க மிஷினரிஸ் யோசிச்சிருந்தாங்கன்னா இது ஒண்ணும் முடியாதுப்பா, இது 480 சபைங்க இருக்கு, இங்க போய் நம்ம குட்டி வந்து சபையை வச்சுக்கிட்டு வேதம் வேதம்னு ஒன்னும் டான்ஸ் ஆடாம டிராமா போடாம அதெல்லாம் எப்படி நடத்த முடியும் சபை அப்படின்னு அவங்க அப்படி யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல வெறும் இந்து தான் இங்க வந்தாங்க மிஷினரிஸ், அவங்க ரொம்ப ஆப்போசிஷனு, ரொம்ப கஷ்டம், இது முடியாது, ஒன்னும் நடக்காதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க பண்ணல. வந்தாங்க எல்லாருமே, 12 பேர் போனாங்க உலகம் எங்க, ஏன் தெரியுமா போனாங்க, அவங்களுக்கு இருந்த ஒரு உற்சாகம் என்ன தெரியுமா, இந்த வசனம் தாங்க, வர்றாங்களோ வரலையோ, கேட்கிறாங்களோ கேட்கலையோ, என்னுடைய அழைப்பு, நான் கடவுளுடைய பிரதிநிதி, நான் போய் சொல்லுவேன், அவங்க ஏற்றுக்கொண்டா கடவுளை ஏத்துக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கலன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான் என் அழைப்பு அது. புரியுதுங்களா? இந்த வசனம் தான் அவங்களை நிக்க வச்சிச்சு, வர்றாங்களோ வரலையோ, கூட்டம் சேருதோ இல்லையோ, என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றியே தீரணும். புரியுதுங்களா? நான் பிரதிநிதி, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான், அதுதான் அவங்களை தள்ளுச்சு. புரியுதுங்களா? எப்படி கஷ்டப்பட்டு 12 பேர் உலகம் எங்கேயும் போய் எப்படிங்க பண்ணியிருக்க முடியும், தாமஸ் வந்தாருங்க எப்படி வந்திருக்க முடியும், இந்த வசனம் தான் அவங்களுக்கு தள்ளி இருக்கும். கேட்கிறாங்களோ கேட்கலையோ, நான் பிரதிநிதி, ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், என்னை ஏத்துக்கனா இயேசுவை ஏத்துக்கிறாங்க, என் வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை தான் சொல்றேன், அதை ஏத்துக்கிட்டா அவர் ஏத்துக்கிறாங்க, அவர் ஏத்துக்கலன்னா அவர் ஏத்துக்கிறது இல்லை. அதுதான் அவங்களுக்கு தள்ளுச்சு. ரொம்ப அருமையான வசனம். நம்மளும் நம்மளை பத்தி நம்மளை ஒரு குறைவா நினைக்க வேண்டியதில்லை, நம்மளை உயர்த்துறாரு இந்த வசனத்துல. நீங்க போய் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி போய் சொல்றீங்கன்னா அவங்க உங்களை கேவலமா நினைச்சாங்க, கடவுளை கேவலமா நினைக்கிறாங்க, உங்களும் இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அது பவுல் சொல்றாரு, நாங்க தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்து உங்களை தேவனிடத்துல ஒப்புரவு ஆக்கும்படி உங்ககிட்ட வேண்டி கொள்ளுகிறோம் அப்படின்றாரு. உங்ககிட்ட வேண்டிக் கொள்றோம் கடவுள்கிட்ட ஒப்புரவு ஆக்குறதுக்காக அப்படின்னும் போது, நான் அப்படி வந்த கலாத்தியர் சபையில அவங்க பார்த்து சொல்ற, நான் வரும்போது என்ன ஒரு தேவ தூதன் போல நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஓ, தேவ தூதன் கூட இல்ல, இயேசு கிறிஸ்துவே வந்திருந்தா எப்படி ஏத்துக்கிட்டு இருப்பீங்க, அப்படி என் வார்த்தைகளை நீங்க கேட்டு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்றாரு. ஒரு விசுவாசிய அப்படித்தான் ஏத்துக்கணும் உலகம், ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்க அப்படித்தான் ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்கலன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாரு, அவங்களை ஏத்துக்காதவங்களுக்கு காலில் இருக்கிற தூசி தட்டிட்டு வந்துருங்க பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு நடக்க போற தண்டனை சோதோம் குமாராக்கே கம்மியா இருக்கும். அவ்வளோ பெரிய கடவுளுடைய பிரதிநிதிங்க நீங்கன்னு சொல்லி அவங்களை உயர்த்துறாரு. நம்ம அதான் நமக்கு நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், சக்சஸ்க்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. எங்க வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், பைபிள் ஸ்டடி சிஎஸ்ஐல இருக்கிறவங்களுக்கு 2 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், 2 வருஷமா இன்னும் சிஎஸ்ஐல தான் போறாங்க, வருவாங்க, ஆனால் ரெகுலரா வந்து கேட்பாங்க. ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம், நம்ம சோர்ந்து ஒரு ஒரு காசுக்காக ஆதாயத்துக்காக ஊழல் செய்யற ஒரு மனுஷனா இருந்தா எத்தனை தான் சொல்லி தர்றது, இவங்க ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலன்னு விட்டு வந்துடலாம். இல்ல, சொல்லிக்கிட்டே இருப்போம், நான் கடவுளுடைய பிரதிநிதி, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வர்றாங்களோ வரலையோ, சக்சஸ் வருதோ வரலையோ, சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், என்னுடைய வேலை அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ. ஏன்னா அதுல ஒருத்தர் வந்து கடவுளுடைய ஆடா இருக்கலாம், உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்ட ஆடா இருக்கலாம், அவங்க வந்தே வருவாங்க, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு அவர் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் எனக்கு, நான் என் வேலையை செஞ்சுட்டு போறேன் அவ்வளவுதான் அப்படின்றது. இதுதான் நமக்கு உற்சாகமா இருக்கணும். நீங்க போய் வருவாங்களா இல்லையான்றதை யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. அது ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, நான் கடவுளுடைய பிரதிநிதி, என் பிரதிநிதியா வச்சிருக்காரு, இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய பிரதிநிதியா போறேன், நான் என் வேலையை செஞ்சுட்டு தான் வருவேன், கேட்கறாங்களோ கேட்கலையோ அவங்களுக்கிட்ட. அதான் அருமையான வசனம். சரி, அந்த வசனம் புரியுதுங்களா? அதனால தான் அவங்களை அந்த நேரத்துல அந்த சோர்ந்து போகாதபடிக்கு அவங்கள உயர்த்துறாரு அந்த வசனத்துல. சரி, 21வது வசனத்தை படிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஆவியிலே அவர் கலங்கி. நம்ம இந்த மாதிரி வந்தா எனக்கு ரொம்ப, நம்ம பார்த்தோம் அவர் ஆவியிலே கலங்கி ஆத்மாலே கலங்கின்னு வந்துச்சு ஒரு டைம்ல, வந்து என் ஆத்மா கலங்குகிறதுன்னு சொன்னார் ஓப்பனாவே. இப்போவும் ஆவியில கலங்குறார், ஆவியில கலங்குறார். ஏன் கலங்குறாரு, ஏன் கலங்குறாருன்னா, ஒரு சங்கீதம் 55:12 வசனத்தை நீங்க எடுத்துக்கலாம். இது ஏன் கலங்குறாருன்னும் போது முக்கியமான காரணம் வந்து யூதாஸ் மேல அவர் வச்சிருந்த அன்பு தாங்க. இப்படிப்பட்டவன் மேல வச்சிருக்கிற அன்பு, 3 வருஷம் அவனை நேசிச்ச அன்பு. அந்த அன்பு வந்து நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த நேசம், அவங்க வந்து நம்ம குதிகால தூக்கி நம்மளை மெரிக்கிறாங்கன்னா அதை விட பயங்கரமா வலிக்காது, ரொம்ப அது ரொம்ப வலிக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி யூதாஸ் மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அந்த வசனத்தை படிக்கலாம் நீங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, அவருக்கு இருக்கிற வேதனையை இந்த வசனத்துல.
எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் எனக்கு என் பகைமன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும்
என்னோடு இருந்து நீயே எனக்கு துரோகம் பண்றதுன்றது, கூடவே இருந்து குழி தோன்றதுன்றது உங்களுக்கு எல்லாம் ஆயிருக்கா தெரியல. ஆனா எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா, அவருக்கு தன் குதிகால எடுத்து உன்னை சாவடிக்கிறவருக்கும் விடமாட்டேன்ற அளவுக்கு அவனுக்கு வெறுப்பு வருதுன்னா, இவ்வளவு அன்பு காமிச்சவனுக்குங்க, ஒண்ணுமே செய்யல அன்பு காமிச்சவனுக்காக அப்படி வருதுன்னா அது ரொம்ப வலிக்கும். அவர் ரொம்ப வலிச்சிச்சு அவருக்கு அந்த வழிய. அவர் சொல்றாரு ஆவியிலே கலங்கி கலங்கினது. இன்னொன்னு மாத்திரம் யூதாஸ்க்கு இருந்த அந்த நன்றி கட்டுத்தனம், நன்றி கட்டுது. கடவுளுன்னு தெரிய, கடவுள்னு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான்ப்பா உன்னை உண்டாக்குனேன், உன் தாயின் கருவுல இருந்தே உன்னை காத்தேன், கடவுளுக்கு தான் அப்படி வேதனை ஏற்படும், கடவுளையே காமிச்சு கொடுக்குறியா நீ, உலக உன்னை உண்டாக்குனதே நான் தான், உனக்கு எல்லா நன்மையும் கொடுத்தது நான் தான், என்ன போய் இப்படி பண்ண பாக்குறியான்றது. அது மாத்திரம் இல்லாம யூதாஸ்க்கு வரப்போற தண்டனையை நினைச்சு அவருக்கு தெரியும். யூதாஸ் தெரியாது, யூதாஸ்க்கு வரப்போற தண்டனை அவருக்கு தெரியும். அந்த தண்டனையை குறித்து அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அவன் பிறவாம் இருந்தால் நலமா இருக்குமே. ஒரு குழந்தை அழுது, ஒரு தாய் அழுவுது இல்லைங்களா, ஒரு தாய் அழுகுற மாதிரி ஒரு அந்த குழந்தைக்கு வரப்போற காரியத்தை பார்த்துட்டு, ஐயோ இந்த வேதனை வரந்தா சின்ன வயசுலயே உன சாவடிச்சுட்டுக்குவேனேன்ற மாதிரி சொல்றது இல்ல, சின்ன வயசுலயே உன்னை கழுத்து நினைச்சு கொண்டுட்டுக்குவானேன்ற மாதிரி அந்த வேதனை படுறதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, வேதனை படுறாரு, ஐயோ நீ பிறக்காம இருந்தா நல்லமா இருந்திருக்குமே, உனக்கு வரப்போற தண்டனை எவ்வளவு பெருசு, நீ எப்படி தாங்க போறாரு. அவருக்கு தெரியும் அந்த தண்டனை, அவருக்கு தெரியும் அதை சுமக்க போறாரு இல்ல அவரு, அவருக்கு தெரியும் நீ பிறக்காம இருந்தா எவ்வளவு நல்லாம இருக்கும், என்ன தண்டனை உனக்கு வரப்போதேன்னு அதுல வேதனை படுறாரு. அது மாத்திரம் இல்லாம சாத்தான் அவனை சுத்தி வர்றத பாத்துக்கிட்டு இருக்கார், குடு அவனை, குடு அவனை நான் வாங்கிக்கிறேன், குடுத்துட அவனை வாங்கிக்கிறேன், அவனுக்குள்ள போனோம் போனோம் போனோம், அவர் கிருபை தான் அவனை பிடிச்சி வச்சிருக்கு. அதை பார்த்து வேதனை படுற, நோ விட்டுற போறனே வந்துறேன் வந்துறேன், அவர் தாய் கதற மாதிரி அவர் ஆவியிலே கலங்குறார். அவர் கலங்கி பாவத்தை குறித்து அவர் கலங்குறார். அதனாலதான் கலங்கி அவனால தாங்க முடியாம, இப்பயாவது அவனை காப்பாத்தலாம், இப்பயாவது நேரா சொல்லி காப்பாத்தலாம், உங்கள ஒருத்தன் என்ன காமிச்சு கொடுக்க போறான் அப்படின்னு உடஞ்சு அவர் சொல்றாரு. புரியுதுங்களா ஏன் கலங்குறாருன்னு, கலங்கி உங்கள ஒருத்தர் எனக்கு காமிச்சு கொடுக்க போறான் அப்படின்னும் போது, நான் யாரு, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையில, அவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருந்திருக்கும், நம்மள ஒருத்தரா, நம்மள ஒருத்தரான்னு ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். நான் யார் காலை கழுவுனோ, உங்களை யாரு பிரதிநிதிகளா, என்னுடைய அப்போஸ்தலர்களா செலக்ட் பண்ணிருக்கணும், உங்கள ஒருத்தன் என்னை காமிச்சு கொடுக்க போறான், என்னோட இருக்கிற அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி சத்ருவை என்கிட்ட கொண்டு வந்து என்னை சிலுவையில அறியும்படிக்கு, என்னை கொலை செய்யும்படிக்கு ஒருத்தன் என்ன காமிச்சு கொடுக்க போறான் அப்படின்னு அவங்க கிட்ட பார்த்து சொல்றாரு. அவங்களுக்கு ஒரே சந்தேகம். அடுத்த வசனம் பார்ப்போம். அப்பொழுது 22 வசனம், அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். யாரை குறித்து இவர் பேசுறார், யாரை குறித்து பேசுறாருன்ற ஒரு சந்தேகம், மத்தேயுல பாத்தீங்கன்னா ஆண்டவரே அது நானோ, ஆண்டவரே அது நானோன்னு எல்லாரும் கேக்குறாங்க இயேசுவை பார்த்து. ஒருவேளை நானா சாமி, நான் உமா காமிச்சு கொடுக்க போறேன்னான்னு இயேசுவை பார்த்து கேக்குறாங்க எல்லாருமே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, யூதாசும் அதை கேக்குறாரு, யூதாசும் கேக்குறாரு, எல்லாரும் கேக்குறாங்கன்னு சொல்லி நானாவும காமிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு யூதாசும் ஆச்சரியமா கேக்குறாரு. எவ்வளவு மாயமாலத்தனம்ன்றது நீங்க பாக்கணும். எவ்வளவு நாடகம் பிசாசு கத்து கொடுத்துருக்கு பாருங்களேன். ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், சப சரித்திரத்துல வந்து இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. சப சரித்திரத்துல நம்ம பார்த்தோம்னா கடவுளுடைய விதை எங்க, உண்மையான கிறிஸ்தவங்க உண்மையான வேலை கடவுளுடைய வேலை எங்க நடக்குதோ அங்க சாத்தானும் அவனுடைய விதைகளை அவன் போடத்தான் செய்யணும். அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவனுடைய ஏஜென்ட்ஸ் அவன் தேடாம விடவே மாட்டான். ஏன்னா ஒரு ஓமை கடவுள் சொன்னாரு, ஒருத்த வந்து கோதுமை விதைச்ச உடனே அங்க வந்து கிளைகளை விதைச்சு விட்டாங்க. அப்போ ஊழியக்காரங்களாம் வந்து சொல்றாங்க அவர்கிட்ட, சாமி நீங்க கோதுமை தானே வச்சீங்க, அதுல கிளைகளும் வந்துட்டு இருக்குது, நாங்க என்ன பண்றது, ஒரு சத்துரு தான் விதைச்சிருக்கணும், நாங்க புடுங்கி விட்டுடலாமான்னு கேக்குறாங்க. அவருக்கு என்ன சொல்றாரு தெரியுங்க அதுக்கு பதில், இருக்கட்டும், ஏன்னா இப்ப புடுங்கினீங்கன்னா வித்தியாசம் தெரியாது, அது வளர்ந்து அறுப்பு காலம் வரும்போது இது கிளை இது கோதுமை நல்லா தெரியும், அந்த டைம்ல புடுங்கி கோதுமையெல்லாம் சேர்க்குவோம், அந்த கிளைகள்லாம் போட்டு அக்னியில கொளுத்தி விடுவோம் அப்படின்றாரு. இப்ப புடுங்காதீங்கன்றார். அந்த ஓமையை வச்சு பார்க்கும்போது உண்மையான கடவுளுடைய சபையில எங்க தேவனுடைய வசனத்தை விதைக்கிறாரோ அங்க சாத்தானோ அவனுடைய விதைய விதைச்சுதான் தீருவான். சபையில எப்ப பாரு எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சபையில மாயமாலக்காரங்க இருந்தே இருப்பாங்க. அது நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இருந்தே இருப்பாங்க. அந்த ஓமையில தான் சொல்றாரு, இருந்தே இருப்பாங்க. எல்லோரும் கரெக்டா இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. மாயமால சாத்தான் சில பேருடைய பலவீனங்களை பயன்படுத்தி அவங்கள தன்னுடைய ஏஜென்ட்ஸா மாத்தி அந்த சபையில வைப்பான். அதை நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். அவனுடைய ஏஜென்ட்ஸா பயன்படுத்தி அந்த சபையில வைக்குவான். அதுக்கு நம்ம பயங்கர எச்சரிக்கையா இருக்கணும், பயங்கர எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து அந்த ஓமையில சொன்ன மாதிரி அவங்க யார் என்று சொல்றது சொல்லவே முடியாது. அது சொல்ல முடியாத ஒரு காரியம், இம்பாசிபிள். அதை சொல்றது இவங்க தான் அவங்க, இவங்க ஒருவேளை மாயமாலமா இருக்கலாம்னு சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் தெரியும் யார் நடிக்கிறாங்க யார் உண்மையா இருக்கிறாங்க. அது அவரு தான், அது நியாய தீர்ப்புல தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், நியாய தீர்ப்புல தான் அனௌன்ஸ் பண்ணுவார். அதை பார்க்கும்போது அது ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்மளும் தாவீது கேட்ட மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன கேட்கணும் கடவுள்கிட்ட, ஆண்டவரே இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை எந்த விதமான தீமையான எண்ணமோ தீமையான மாயமாலமான காரியம் இருதயத்துல இருந்தா என்னை எடுத்து போடும். ஏன்னா சாத்தான் தேடுவாங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை யூஸ் பண்ணலாம், அவங்களுடைய பலவீனத்தை யூஸ் பண்ணி மாயமாலக்காரங்களா அவங்கள மாத்தி ஒரு நாள் இந்த சபையில தன் குதிகாலை எடுத்து உதைக்கிற அளவுக்கு, இயேசு பேரை அவமானப்படுத்துற அளவுக்கு, சபையிலேயே கெடுக்கிற அளவுக்கு எப்படி வரலான்னு வைப்பான். ஏன்னா பவுலே சொல்லிட்டு போனாரு, உங்கள்ல ஓநாய்கள் புறப்படும், சில பேரை மாத்துறதுக்கு உங்கள்ல ஓநாய்கள் புறப்படும், உங்களையே எழும்புவாங்க அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சீஷருக்கு கேட்ட மாதிரி, ஆண்டவரே ஒருவேளை நானா, நான் இந்த ஜபம் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சு நானும் இந்த ஜபத்தை பண்ணேன், இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவரே ஒருவேளை நானா இருக்கலாமா, அது நானா இருக்கலாமா, நான் ஒருவேளை உண்மை இந்த உலக இன்பங்களுக்காக காசுக்காக பணத்துக்காக ஆசைங்களுக்காக பா இதுக்காக இன்னும் ஒரு நாள் காட்டி கொடுக்குற மனுஷனா மாறுவேனா, நான் உன் கிருபையை போய் வித்து போடுற மனுஷனா நான் மாறுவேனா, சாத்தா எனக்கு அது கொடுக்குறா, இது ஒருவேளை இன்னைக்கு ஆக்டிங் நான் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு சோதனை வரும்போது நான் என்ன செய்யறேனே எனக்கு தெரியறதில்ல, என்ன செய்யறேனே தெரியறதில்ல, அந்த மாதிரி நான் உளுந்து போய் பயங்கரமா உளுந்து போய் ஒரு வேலை நான் செஞ்சிருவேண்ணா, உம்மை காமிச்சு கொடுத்துருவேன், தேவனுடைய குமாரனை காமிச்சு கொடுத்துருவேண்ணா, வந்து இங்க வந்து ஒரு யூதாஸ் மாதிரி இங்க முத்து கொடுக்குற மாதிரி நான் வரலாம் இயேசு கிறிஸ்துக்கு, ஆனா என்னுடைய வாழ்க்கையின் மூலமா என்னுடைய நடத்தையின் மூலமா அவரை காட்டி கொடுக்குற மாதிரி நான் ஒரு வேலை வாழ்றேன்னா அப்படின்னு நம்ம எல்லாம் ஜபம் செய்யணும். அதுதான் என் இதயத்தை மாத்து சாமி, சாத்தான் விதைய விதைக்காதபடிக்கு இதயத்தை பார்த்துக்கோ சாமி. இது ஒரு பெரிய அப்ளிகேஷன் நம்ம பார்க்கணும். ஏன்னா யூதாசையே அவன் பிடிச்சான், ஒரு அப்போஸ்தலனே பிடிச்சானா நம்மளாம் என்ன மூளைக்குங்க, யோசிச்சு பாருங்க. இயேசுவை பார்த்து இயேசுடைய வார்த்தைகளே கேட்டாங்க நம்மளாம் எந்த மூளைக்கு, அது நம்ம ரொம்ப பயப்படணும். அதை நினைச்சு நான் ரொம்ப பயந்தேங்க, நான் ரொம்ப பயந்தேன். நெவர் நெவர் கடவுளே இவ்வளவு என்ன அன்பு செஞ்சிருக்கான்னு பாக்குறோம், இவ்வளவு என்ன நேசிக்கிறேன்னு பாக்குறோம், ஆனா அந்த பாவம் என்ன எப்படி மாத்திரோன்னா உன்னையே போட்டு அழிக்கிற அளவுக்கு, அன்பையே போட்டு குலைக்கிற அளவுக்கு எனக்கு பண்ணிரும். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதை நம்ம கேட்கணும் எல்லாருமே, ஒருவேளை நானா அப்படின்னு நம்ம இதயத்தை சோதிச்சு பார்க்கணும். நம்ம இடம் கொடுக்குறோமா சாத்தானுக்கு, நம்ம ஏஜென்டா மாத்திர முடியுமா சாத்தான்னு நம்ம எல்லாரும் சோதிச்சு பார்க்கணும். ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஆயிரக்கணக்கான முத்தங்க டெய்லி கொடுக்கப்படுது, யூதாசன் முத்தங்க, ஆயிரக்கணக்கான முத்தங்க எப்படி கொடுக்கப்படுது, வாயினால அவர் அறிக்கை இட்டு தங்களுடைய நடத்தையினால காமிச்சு கொடுக்கற எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க, வாயினால அவர் கர்த்தர்னு அறிக்கையிட்டு தன்னுடைய நடத்தையினால அவரை காமிச்சு கொடுக்கறவங்க எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க. அவருடைய பாட்டுங்களை அவரை புகழ்ந்து அவரை பெரிய பாடிட்டு அவருடைய சுவிசேஷத்தை அவங்க நடத்தையினாலையும் வார்த்தையினாலையும் காலில் போட்டு மெரிக்கிற எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஆனால் கடைசியில வந்து அவர் முகத்தை அழுக்கு பண்ற மாதிரி அவர் முகத்துக்கு முத்தம் கொடுக்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி யூதாஸ்களா சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாம் நம்ம மாறக்கூடாது. நம்மளை கேட்கணும் அவங்க கேட்ட மாதிரி, ஆனா நான் போய் காமிச்சு கொடுப்பேனா, கிருபையாயிரு சாமிய மேல என்ன மாத்து சாமிய இருதயத்தை மாத்து சாமின்னு கெஞ்சணும் அங்க நம்ம. ரொம்ப முக்கியம். சரி, இந்த 3 வருஷம் சீசன் அதுல ஒண்ணு நீங்க பார்க்க, ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு. 3 வருஷம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தாங்கன்னு. இதுல ஒண்ணு என்ன பாக்குறோம்னா, ரெண்டு காரியத்தை பாக்குறோம். ஒரு விதத்துல யூதாஸ் எவ்வளவு மாயமான காரணா இருந்தா அதை மறைச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் அவங்க கூட இருந்தோம், அவங்களுக்கு சந்தேகமே வரல யூதாஸ பத்தி. எவ்வளவு மாயமான காரணம் ஆக்டிங்கா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு விதத்துல நம்ம பார்த்தாலும் யூதாசுடைய மாயமானத்தை பாக்குறோம், இயேசு கிறிஸ்துடைய அழகான வல்லமையான தன்மையை நம்ம பாக்குறோம், தி லவ்லினஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு இவன் தான் என்ன காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு அவங்கிட்ட நடக்கிற விதத்தை அவர் பார்த்து 3 வருஷம் நடந்திருக்காரு. அவங்கனால வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாரையும் எப்படி நேசிச்சாரோ 11 பேரையும், அவனையும் அப்படித்தான் நேசிச்சிருக்கார். அதுல எந்த விதமான கசப்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் அவர் காமிச்சதே இல்லை. ஏன்னா காமிச்சிருந்தா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஓ இவனை பத்தி தான் சொல்றாருன்னு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட யூதாஸ் மேல சந்தேகமே வரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி நடந்துகிட்டாரு, அவனு காமிச்ச அன்பு அந்த மாதிரி காமிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியுது. புரியுதுங்களா, அந்த 11 பேருக்கு எந்த விதமான அன்பு காமிச்சாரோ அதே மாதிரிதான் யூதாஸ்க்கும் அவர் அன்பு காமிச்சார். அது மாறவேல அவருடைய அன்பு தெரியுது பாருங்களேன். மாத்தவேல 3 வருஷம் அதை எப்படிங்க காமிக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். காமிச்சது மாத்திரம் இல்ல, தன்னுடைய ட்ரெஷரா மாத்திக்கிட்டாரு. இஷ்டவங்களுக்கு வரவங்களுக்கா நம்ம அந்த வேலையை கொடுப்போம். ட்ரெஷர் என்ன தெரியுதுங்களா, அந்த பணம் போய் வைக்கிற எவ்வளவு நம்பி அவனுக்கு கொடுத்துருக்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கொடுப்போமா, பணம் போய் வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம பக்கத்துலயே வச்சுக்க பார்ப்போம் இல்லைங்களா. காரணம் இது வருது அது வருதுன்னு சொல்லணும். அவனு அவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிற ஒரு மனுஷனை அவனை நம்பி ஒரு அவனு மேனேஜர் மாதிரி அவனை மாத்தி நீ ரொம்ப நல்லா பார்ப்பன்னு அவன்கிட்ட கொடுத்துருக்கார். அவனுக்கு வித்தியாசமே தெரியல, அந்த மாதிரி அவன் நடந்துகிட்டு இருந்திருக்கார். அவருடைய அன்பு அதுலதான் நம்ம பாக்குறோம். சரி, அந்த இயேசு யூதாசுடைய மாயமானத்தை ஒரு பக்கம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். சரி, அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 23, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, உங்களை ஒருத்தன் காமிச்சு கொடுக்க போறான்னு அவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சந்தேகப்பட்டு யாருன்னும் போது அந்த சமயத்தில் அதே நேரத்தில் அவங்க எல்லாம் ஒரு யூ டேபிள் மாதிரி இருக்கும், கீழே சோ இது குஷன் எல்லாம் போட்டு அதுல உட்காந்துகிட்டு இருப்பாங்க. உட்காந்துகிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி படுத்திருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி படுத்துக்கிட்டு இப்படியே சாஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சாஞ்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல இப்படி சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்துருப்பாங்க. இப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல இயேசு இங்க உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் யோவான், இந்த பக்கம் யூதாஸ், ரெண்டு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. இவரு இடையே லெஃப்ட் ஹேண்ட்ல இடையே படுத்துக்கிட்டு இயேசு மார்பிலே அப்படியே வந்து சாஞ்சிட்டாரு. இயேசு மார்பிலே, இயேசு நெஞ்சிலேயே படுத்திருக்காரோ, அது படுத்திருக்காரு. நமக்கு நேரம் இல்லை, அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு அருமையான காரியம். நம்ம ஒருவேளை மாயமாலக்காரராக மாறக்கூடாதா இருந்துச்சுன்னா, நானும் இயேசு ஒரு நாள் காமிச்சு கொடுக்குற மனுஷர்களாக மாறக்கூடாது இருந்தோன்னா, அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா, இயேசுவோடு நெருங்கி இருக்கிறது தான் சீக்ரெட். இயேசுவோடு நெருங்கி காண்டி நம்ம இருந்தோன்னா அப்படி ஒருபோதும் சாத்தா நம்ம கிட்ட வரவே முடியாது. இயேசுவோடு நெருங்கி காண்டி யோவான் மாதிரி நம்ம அவர் நெஞ்சில படுத்திருக்கிற அளவுக்கு நெருங்கி இருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்குத்தான் நம்ம முயற்சி செய்யணும். சாத்தான் அப்படி நம்ம கிட்ட வரவே முடியாது. அதான் நம்ம முயற்சி செய்யணும், அதான் முயற்சி செய்யணும். அதை பாத்தீங்கன்னா இயேசுடைய அன்பை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனா இயேசுடைய இருதயத்தை துடிப்பை உணர்ற அளவுக்கு மார்புல போய் படுத்துக்கிட்டு இருக்கார். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன், இயேசுடைய மார்புல படுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க படுத்துக்கிட்டு இருந்தோம்னா நான் நினைச்சு பாக்குறேன், அப்படி நம்ம படுத்துட்டு இருந்தோம்னா நம்மக்கு இப்போ அப்படி படுக்க முடியாது, இயேசு உயிரோடு இல்லை. ஆனா ஆவிக்குரிய விதத்துல நம்ம அப்படி இருக்க முடியும். நான் ஒரு டைம்ல நினைச்சுக்கிறேன், நீ படுத்துட்டு இருக்கும்போது அவர் மடியில படுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன நினைப்பாரு, சபையை பத்தி என்ன நினைப்பாரு, நம்ம என்ன செய்யணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் ஆவியில நம்ம அப்படி இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அங்கிருந்து எந்திரிக்க மனசே வராது. யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து எந்திரிக்க, அதை விட ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கு சமாதானமான திருப்தியான ஒரு சந்தோஷமான இடம் வேற எதுவுமே இருக்கவே முடியாது. இயேசுடைய மார்புல படுத்திருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, எந்த சோதனையும் நம்மள அண்ட முடியாது. இயேசுகிட்ட ஏதாவது வர முடியுமா? எந்த கவலையும் நம்மள அண்ட முடியாது. எந்த பிரச்சனையும், எந்த மனசாட்சியின் குற்றமோ, நான் அந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சேன், எதுவுமே நம்ம கிட்ட வரவே முடியாது. எந்த மாயமாலமும் வர முடியாது. அம்மா ஓ பீஸ் லைக் அ ரிவர் அங்கத்தான் இருக்கு. அதே நிம்மதியோ சொர்க்கங்க இருக்கு பேர், சொர்க்கம் அனுபவிச்சவங்க சொல்றாங்க எத்தனையோ பேர். அது அந்த மாதிரி ஒரு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா போதும், நான் சாப்பிட்டு கூட ரெடியா இருக்கு. அந்த இன்பம் அது இயேசுடைய மார்புல படுத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும் போது யோவான், இன்னைக்கும் இயேசுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி சீக்ரெட், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஃபேமிலி சீக்ரெட், இயேசுவோடு நெருங்கி இருக்கிறது வந்து அது ஒரு ரொம்ப இன்பமான ஒரு காரியம். இன்னைக்கும் அவருடைய யோவானுங்க, அவருடைய மார்த்தாங்க, மரியாங்க, சில பேர்கிட்ட தான் அவர் க்ளோஸா இருந்தார். எல்லாருக்கிட்டையும் யோவான்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தார், சில பேர்கிட்ட தான் இருந்தார். ஏன் அவர் க்ளோஸா அவங்ககிட்ட தான் இருந்தாருன்னு அவர் இஷ்டம், அது நம்ம என்ன அவரை கேட்கறது, அவர் இஷ்டம். அந்த மாதிரி இன்னைக்கும் நம்ம அந்த மாதிரி க்ளோஸா இருக்கலாம் அவர்கிட்ட, அவரோடு ரொம்ப நெருங்கி இருக்கலாம். அது ஒரே வழிதான் நம்ம மாயமாலமா மாறாது இருக்கிறதுக்கு, எந்த விதமான மாயமாலமும் நம்ம கிட்ட வராது இருக்கிறதுக்கு. சரி, இதை பார்க்கும்போது யோவான் வந்து அந்த எந்த அளவுக்கு இயேசுடைய அன்புல முழுகி இருக்காருன்னா, தன்னையே மறந்துடுறதுன்றாங்க இல்லைங்களா, தன்னையே மறந்து தன் பேரையே சொல்ல அந்த சுவிசேஷத்துல. இது யார் எழுதுனதுன்னு தெரியவே போயிருந்திருக்கும் தெரியுங்களா, அவர் எழுதவே இல்லை. எங்க பாருங்க, அவர் பேரே இல்லை. இது சரித்திரத்துலாம் கண்டுபிடிச்சாங்க, ட்ரெடிஷன்ல கண்டுபிடிச்சாங்க, யோவான் எழுதினாரு. அவர் பேரே போடல. என்ன பேர், அவர் வரும்போதுலாம் என்ன போடுவார் தெரியுங்களா, இயேசு அன்பு செய்த சீஷன். இயேசுடைய அன்புல முழுகிறதுனா அதான், என் சொந்த பிறந்த பேரையே மறைச்சிட்டு அந்த பேருக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், இயேசு அன்பு செஞ்ச சீஷன். நான் இயேசு அன்பு செஞ்ச சீஷன் இல்ல, இயேசு என்ன அன்பு செய்தவர், இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன். என்ன நல்லா இருக்கு பாருங்களேன், இயேசு அன்புல முழுகின ஒரு சீஷன் நம்ம பாக்குறோம். அந்த சீஷன் படுத்துக்கிட்டு இருக்கான் நெஞ்சில படுத்துக்கிட்டு, அவன் பரலோக காட்சிங்க இது. அந்த இயேசு மடியில படுத்துக்கிட்டு தான் பரலோக காட்சி, அங்க இருந்து அந்த யூதாஸ் வெளியே போய் நரகத்து இருள போற மாதிரி அந்த நரகத்தின் காட்சி. அது ரெண்டு ஆப்போசிட்டா நம்ம பாக்குறோம், இயேசு மடியில படுத்துக்கிட்டு இருக்கிற யோவான். சரி, அது ரொம்ப இன்பம், ரொம்ப இயேசுவோடு ரொம்ப தூரம் இருந்தோம்னா இந்த அன்பு இந்த இன்பத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. இன்பத்தெல்லாம் அனுபவிங்க, அனுபவிச்சு பாருங்களேன். இயேசுடைய மடிக்கு வந்து பாருங்க, இயேசுடைய நெஞ்சில படுத்து பாருங்களேன், அவரோடு நெருங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும் கர்த்தரை ருசித்து பாருங்க. அவங்களுக்கு தான் இது இயேசு அவர் கலங்கினார்ன்றது எப்படி தெரிஞ்சிருக்கும் யோவானுக்கு, யோவான் தான் எழுதுறாரு இத, ரொம்ப சீக்ரெட்ஸ் யோவான் தான் எழுதுறது. ஏன்னா அவ்வளவு நெருங்கிடுறதுனால தான், இயேசுவோடு அவர் நெஞ்சில படுத்திருக்கார், அவர் கலங்குறது தெரியுது, இயேசுடைய இதய துடிப்பெல்லாம் தெரியுது. நமக்கும் அந்த மாதிரி தான், ஏஞ்சல்ஸ் பெரிய பெரிய ராஜாங்க அதெல்லாம் பார்க்க விரும்புகிற காரியங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இயேசுவோடு நெருங்கி இருக்கிறது, இயேசு என்ன சொல்றாரு, இயேசு என்ன பண்றாரு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஏங்குறாங்க. ஆனா அவர் மடியில போய் யாருமே படுத்த சரித்திரமே கிடையாது. ஆனா அவருடைய சீஷனுக்கு, அவருடைய மக்களுக்கு, தன்னுடையவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதை பார்க்கும்போது அதான் வழி, அது ஒரே வழி தான் நம்ம அந்த மாதிரி யூதாசா மாறாத இருக்கிறதுக்கு, சாத்தா நம்மளுக்கு இடம் பிடிக்காத இருக்கிறதுக்கு. சரி, அதை முடிப்போம், நம்ம வேகமா நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த பந்தியில யோவானை பாக்குறோம். யோவான் பார்த்தவொடனே அங்க இருந்து பேதுரு வந்து கொஞ்சம் தூரம் இருக்காரு. ஏன் தூரம் இருக்காருன்னா, ஒருவேளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா எப்போ பார் திட்டு, கடைசி நேரங்களில் தான் அவர் ரொம்ப திட்டு வாங்கியிருக்காரு. இப்போ கூட திட்டு வாங்கினார் அந்த கால் கழுவுற போன நேரத்தில். சரி, அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு எதிர்க்க அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து ஒரு சைன் காமிக்கிறார். அவங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்களே ஒரு சைனை வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு சைன் பண்ணுறதில்ல, குழந்தை அழுதுச்சுன்னா அப்படின்ற மாதிரி கிள்ளி விட்டுருவேன் சும்மா இருக்கிற மாதிரி ஒரு சைன் அவங்க பேதுருக்கு சைன் பண்றாரு. அங்க இருந்து யோவானுக்கு பார்த்து கேளு அப்படின்னு கேட்ட உடனே யோவானு அப்படியே படுத்துக்கிட்டு இயேசுவ பார்த்து அப்படியே சாஞ்சிட்டு, ஆண்டவரே அது யாரு, இயேசுடைய காதுல விழுந்திருக்கும் அது. இயேசு காது பக்கத்திலே போய் சொல்லியிருப்பாரு யாரு அதுன்னா. இயேசு அதுக்கு ஒரு அடையாளமா பண்றாரு, இந்த அப்பத்தை தொய்த்து நான் யாரு கொடுப்பேனோ அவன் தான் அது, இந்த அப்பத்தை தோய்த்து நான் யாருக்கு கொடுக்கணும் அவன் தான் அப்படின்ட்டு. அது வந்து அந்த அப்பத்தை தோய்த்து யாருக்கு கொடுக்கறனோ, அது அந்த டைம்ல அந்த கசப்பான கீரை, அந்த டேட்ஸ், அந்த பழம் எல்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. புளிப்பில்லாத அப்பம் இருக்கும், அந்த அப்பத்தை எடுத்து அந்த தொட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு இது யார் பண்றனோ அது என்ன தெரியுங்களா அடையாளமா, அந்த டைம்ல ஒரு கெஸ்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸ்ட நம்ம கூப்பிட்டுருந்தோம்னா, ஒரு பெரிய ஆள் ஒரு ராஜா கூப்பிட்டுருந்தாருன்னா அந்த கெஸ்ட்டுக்கு என்ன செய்வார்னா, இவரு துவச்சு கொடுப்பார் சாப்பிடுங்க, அவங்கள ரொம்ப மதிப்பு கொடுக்கறது புரியுதுங்களா, அதுதான் ரொம்ப மதிப்பு கொடுக்கறதுக்கு தான் அப்படி செய்வாங்களாம். அந்த மாதிரி யூதாஸ்க்கு அந்த மதிப்பு கொடுக்கறதுக்கு அவர் கொடுக்கறதுக்கு யாரு கொடுக்கறானோ அவன் தான் அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா காரணம், கடைசியா கேட்கறவன் கடைசியா என் அன்பு நீதான், எல்லாரும் காட்டி கொடுக்குவாங்கன்னு சொல்றேன் அப்ப கூட நீ திருந்த மாட்டேன்ற, இதை எடுத்து நீதான் உனக்கு நான் மரியாதை கொடுத்து என் அன்புல உன்னை இழுக்க பாக்குறேன், இதை வாங்கியாவது இதையாவது அதை வார்த்த உடனே அவன் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே நான் மன்னிச்சிரும் நான் தான் அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படி அவன் வருவானோ ஒருவேளை நினைச்சு அவர் கொடுக்கிறார். ஆனா என்ன பண்றாரு யூதாசு, வாங்கி வாங்கிக்கிறாரு ஸ்டைலா வாங்கிக்கிறாரு, அது ஸ்டைலா வருவானான்ற அன்புல அவர் எடுத்து கொடுக்கும் போது அதை வாங்கிக்கிறான். அப்ப கூட அந்த மாயமால மாறல, மாறின உடனே அது அது நடந்த பிறகு என்ன நடக்குது, உளுந்து அவன் வாங்கறதுக்கு பதிலு உடனே என்ன வருது அந்த வசனத்துல, அப்பொழுது 25 படிக்கிறேன், அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அந்த துணிக்கையை வாங்கின பிறகு அந்த வசனத்துல ஒரு பெரிய நித்தியமே இருக்குங்க. அந்த வசனத்தையே வச்சுக்கிட்டு ஒரு சர்மன் கூட கொடுக்கல, ஆனா நம்ம வேகமா போகணும் அதனாலதான் வயஸ்டா பாக்குறோம். அந்த எவ்வளவு உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ஷாக்கிங் வசனம்னா அதான் இருக்கணும், சாத்தான் ஒருத்தனுக்குள்ள புகுந்தான். அந்த மாதிரி பைபிள்ல எங்க இருக்கோ தெரியல எனக்கு, ஆனா இது ரொம்ப அசைக்கக்கூடிய ஒரு வசனம், அசைக்கக்கூடிய ஒரு வசனம். சாத்தானோடு இவ்வளவு நேரம் விளையாடிக்கிட்டு இருந்து, சாத்தானோடு இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான் அப்படின்னு வருது. சாத்தானோ அசுத்தாவிங்களை பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பேய் பிடிச்சவங்களை பாத்திருக்கீங்களா, நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா, அவங்க சாத்தானுக்கும் அசுத்தாவிங்களுக்கும் ரொம்ப 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 ஏங்குற ஆசை என்ன தெரியுமா, அவங்களுக்கு ரொம்ப இருக்கிற ஆசை என்ன தெரியுமா, மனுஷருங்களுக்குள்ள புகிறணும்னு தான் ஆசை, ஏங்குறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு உடலே இல்லை, அவங்கெல்லாம் ஆவிங்க, மனுஷர்களுக்குள்ள புகழணும் தான் ஆசை அவங்களுக்கு, அவங்களுக்குள்ள பூந்துக்கணும் ஆசை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஆசை இச்சை அசிங்கம் அவலட்சமான எண்ணங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உடம்பு தேவை, அந்த உடம்பு அவங்களுக்கு இல்லை, அதுக்காக அவங்க தேடுறாங்க உடம்புங்களை, அதான் அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய காரியங்கள்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக அதை அடக்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு தேடுறது தான் சாத்தானுடைய அசுத்தாவிங்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது முதல்ல 2வது வசனத்துல பாக்குறோம், இந்த அதிகாரத்துல தூண்டினான்னு பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி சாத்தான் தூண்டினான்னு போட்டிருக்கு. வெறும் தூண்டனைதான் செஞ்சான், அதுக்கு இடம் கொடுத்த யூதாஸ், இந்த அன்பு எல்லாம் பார்த்து முடிச்ச யூதாஸ், கால் கூட கழுவியாச்சு அந்த துணிக்கையை கூட கொடுத்தாச்சு யூதாஸ். அப்போ கூட அவன் இருதயம் அவ்வளவு கடினமா இருந்த போதும் எடுத்துக்க இயேசு கிறிஸ்து விட்டுட்ட உடனே இம்மீடியட்டா போந்தான், வீட்டு எவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருக்கான், இம்மீடியட்டா அவன் சாத்தானுக்குள்ள புகுந்தான். சாத்தான் புகுந்த ஒரு அசுத்தாவி புகுந்தாவே அந்த ஜனங்களை பார்க்க முடியாது, பாத்துருக்கீங்களா, ஒரு அசுத்தாவி புகுந்தாவே பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டா புகுந்துட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமைய சொன்னாரு, ஒரு அசுத்தாவி வரும், அந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடம் கொடுக்கணும்னு போன உடனே அந்த அசுத்தாவி போய் தன்னை விட பொல்லாத 7 ஆவிங்களை கூட்டின்னு வந்து எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, அந்த மனுஷனுக்குள்ள வந்து அவனுடைய மோசமான நிலைமை மோசத்தோடு மோசமா போவோம். இன்னமே சாத்தா வந்துட்ட பிறகு யூதாஸ்க்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையவே கிடையாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது யூதாஸ, எந்த விதமான கண்ட்ரோல். இதை விட பெரிய உலகத்திலேயே பெரிய பாவம் தேவகுமாரனை காமிச்சு கொடுக்கறதுதான், அந்த பாவத்தை அவன் செய்ய போகிறான். ஒரு பரிசுத்தவான்க பரிசுத்தம் ஆகிறதுக்கு, நம்ம பரிசுத்தம் ஆகணும்னா, நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்கு பரிசுத்தாவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வேலை செஞ்சு ஒரு டைம்ல நம்ம வளர வளர நம்மளை வந்து நிரப்புவாருன்னு போட்டிருக்கு. நம்ம ஒரு நல்ல டைம்ல பரிசுத்தாவினால நிரம்பிங்கிறங்க. அதே மாதிரி தேவன் வந்து எவ்வளவோ மனுஷர்களை திருப்பி திருப்பி பார்த்து அவங்களை திருப்பி திருப்பி அவங்க வராதப்பு திருப்பி திருப்பி அவங்க வராதப்பு என்ன பண்றாருன்னா அவங்க அவங்களுக்கு அறிவை கொடுத்துருக்காரு யோசிக்கிறதுக்கு, அறிவு கண்ட்ரோல் பண்ண ஓரளவுக்கு. அந்த அறிவுக்கும் அவங்க இடம் கொடுக்கல, மனசாட்சிக்கும் இடம் கொடுக்கல, பாசம் கொடுத்துருக்காரு குடும்பம், அந்த பாசம் இந்த பாசம் அதுவும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவங்கள இஷ்டத்துக்கு சாத்தான்கிட்ட